வேதத்தை திருப்புவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிய 12வது அதிகாரம், அவர் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தினுடைய 12வது அதிகாரம், 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையான தங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். எபிரேயர் 12:1-8. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகிக்க அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்த படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சுற்றையை அற்பமாக எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளும் படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சுற்றித்து, தம்மை சேர்த்துக் கொள்ளுகின்ற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகின்ற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளையாய் இருப்பீர்களே. ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தாவே, தேவரீர் இந்த காலை வேளையிலும் நீருமுடைய எபிரேய சபைக்கு எழுதிய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே, அது எங்களுடைய இருதயங்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஒரு மிகுந்த பிரயோஜனமான வார்த்தைகளாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் தாமே இந்த வேளையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவில் ஆவியானவரை கொண்டு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அருமை அவர்களே, தேவன் சபையை அவரே நியமித்தவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிவோம். அவங்க ஆண்டவராகிய தேவனுடைய சபை என்பது அவருடைய ஜனங்கள் என்பதும் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவை தேவனுடைய சபையிலே அருமையானவர்களே, அது கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கின்ற சபையாகவும், அதே வேளையிலே இங்கு வேறு வேறு காரணங்களாலே சபைகளிலே இணைந்து ரட்சிக்கப்படாதவர்களும் இருக்கின்றதுதான் இந்த எங்களுடைய உள்ளூர் சபையாக இருக்கின்றது. அது பொதுவாக எல்லா சபைகளிலும் இருக்கின்றது ஒன்று. அவை இந்த உள்ளூர் சபையானது இங்கு விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் கொண்ட ஒரு சபையாக அது இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. அவை இந்த வகையில் அருமையான ஒரு மெய்யான ஒரு சபையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதிலே தேவன் மிகவும் கரிசனை கொண்டவராக அதை நெறிப்படுத்தினவராக இருக்கின்றார். அவை அந்த வகையிலே நாங்கள் இன்று சிந்திக்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், தேவன் உண்மையாகவே தன்னுடைய பிள்ளைகள் மீது, தன்னுடைய உண்மையாக தன்னுடைய சபையின் மீது அவர் அன்பு கூறுகின்றார் என்பதை நாங்கள் பல வழிகளிலே அதை அறிந்து கொண்டாலும், எங்களுக்கு இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிப்பதன் ஊடாக தான் பிள்ளைகள் மீது அன்பாக இருக்கிறேன் என்பதை அவர் தெளிவாக எங்களுக்கு கற்றுத் தருகின்றவராக இருக்கின்றார். அவங்கே தேவனே சபையை நியமித்து அந்த சபைக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த சபையிலே பரிசுத்தம் விளங்கும்படியாகவும் விசுவாசத்தினுடைய முதிர்ச்சியானது ஒவ்வொருவர்களுக்கும் உருவாக்கும்படியாகவும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் சிருஷ்டித்து வழிநடத்துகின்ற கர்த்தராக இருக்கிறார் என்பதை எங்களுக்கு இந்த வேதமானது தெளிவாக சொல்லி தருகின்றது. அவை இந்த புதிய ஏற்பாட்டு சபையானது அது அதிமுக்கியம் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், சபையிலே இங்கே சபையினுடைய எண்ணிக்கைகள் அல்ல அங்கே அதிமுக்கியமானது, இங்கே சபையினுடைய பரிசுத்தமே அதிமுக்கியமானது என்பதை புதிய ஏற்பாட்டு சபை மிக தெளிவாக இருக்கிறது என்பதை இங்கு மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ் என்கின்ற போதகர் தன்னுடைய ஆர்டிக்கிளிலே தெளிவாக எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையானது அது எண்ணிக்கைகளிலே அல்ல, அது சபையினுடைய பரிசுத்தத்திலே அது தங்கி இருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அவை இந்த ஒரு மெய்யான சபையிலே அருமையானவர்களே, பாவங்கள் வெளிப்படையாக அது நடக்கப்படுகின்ற வேளையிலே அந்த சபையானது அதை கண்டிக்காத விடத்திலே அந்த சபை ஒரு கட்டத்திலே பாவத்தை உள்வாங்குகின்ற சபையாக இருந்து தேவனுடைய பிரசன்னமானது அந்த இடத்தை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது நடந்தது, பாவத்தை செய்தார்கள். தேவன் சொன்னார், நான் உன்னோடு இருக்கின்ற வரையிலே நீ இதை சரிப்படுத்தா இல்லை என்றால் நான் உன்னோடு கூட என்ன செய்ய போவதில்லை, நீ இருக்க போவதில்லை. அவ எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தமானது விளங்க வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக கர்த்தரானவர் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அவை இங்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாக சிருஷ்டிக்கின்றார், அவை தேவன் தன்னுடைய சபையை ஆட்சி செய்வதற்கென்று கிறிஸ்துவை தலையாக வைத்து வேதத்தை அங்கு பாதையாக ஏற்படுத்தி இங்கு மூப்பர்களை நியமித்து என்ன செய்கிறார் என்றால், இங்கு தேவனுடைய வழியிலே நடப்பதற்கான சகல வழிநடத்துவதற்கான சகல அதிகாரங்களையும் தேவன் மூப்பர்களை தவிர வேறு எவருக்கும் கொடுத்ததில்லை. அவன் இந்த சபையிலே இங்கு ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காய், சபையிலே பரிசுத்தத்தை அவர்கள் ஊற்றி வளர்ப்பதற்காய், விசுவாசத்திலே ஜனங்கள் இறுக கட்டப்படுவதற்காய் தேவன் நியமித்தவர்கள் மூப்பர்கள் மட்டுமே, ஒருவரையும் தோன்றதற்கு ஏற்படுத்தவில்லை. அவை இந்த மூப்பர்களின் ஊடாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் சபையை அவர் கட்டுகின்றவரான், அவர்கள் மூப்பர்களின் ஊடாக இந்த பரிசுத்தத்தை சபையிலே பேணுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தவராக இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை நீங்கள் அப்போஸ்தலர்களை பார்க்கின்ற வேளையிலே கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாவத்தை குறித்து கண்டிக்கும்படியாக யாருக்கு எழுதுகிறார் என்றால் மூப்பர்களுக்கு எழுதுகின்றார். அதனுடைய அர்த்தவர்மையாவே தேவன் மூப்பர்களை மட்டுமே அந்த அதிகாரத்தை கொடுத்து, தேவன் நேரடியாக வந்து எங்களுக்கு ஒன்று சொல்லுகிறது இல்லை, அவர் கிறிஸ்துவை தலையாக கொண்டு வேதத்தில் இருந்து மூப்பர்களை கொண்டு எங்களை சிருஷ்டிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் இந்த சிருஷ்டிப்பிற்கு அருமையானவர்களே, நானும் நீங்களும் எப்பொழுதும் தலை சாய்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை இந்த ஒரு சபையிலே இங்கு ஒழுக்காற்று நடவடிக்கையானது அல்லது ஒருவரை இங்கு சிருஷ்டிக்கின்ற நிகழ்வானது நடக்கின்ற வேளையிலே இங்கு அதனுடைய நோக்கம் என்ன என்பதை வேதத்திலிருந்து நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அவை ஒரு சபையிலே ஒரு சிருஷ்டிப்பானது அது பக்க சார்பானதாகவோ அல்லது எங்களுடைய கோப தாபங்களை அங்கே ஒருவர் மீது செலுத்துகின்றதாகவோ இங்கு எங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை கொண்டு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்றதாகவோ அது இருக்கின்றது, அது மாறாக தேவனுடைய வழிகள் அல்ல. மாறாக இங்கு தேவன் அதை சபையிலே இந்த ஒழுக்கங்களை நிலைநிறுத்தும்படியாக அவர் ஏற்படுத்தின அந்த நியமனம் அது வேதத்தில் இருந்து வேதத்தின் ஊடாக அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அவர்மையாவது மெய் சபையினுடைய குணாதிசயம் என்னவென்றால், குணாதிசயங்களில் ஒன்று என்னவென்றால், இங்கு சரியான முறையிலே வேதத்தில் இருந்து இந்த ஒழுக்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அங்கு நடப்பிக்கின்ற சபையாய் இருந்தவர். அவைகளுடைய நோக்கங்களை நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கலாம். ஆனால் இன்று காலையிலே சிந்திக்க இருக்கின்ற காரியம் என்றால் அதனுடைய நோக்கம், இங்கே ஒரு ஒழுக்க ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்லது ஒழுக்கத்தை அங்கே நிலை நாட்டுவதற்கு அது ஒழுங்காட்சி நடவடிக்கை எடுப்பதற்கு சிற்சிக்கின்ற வேளையிலே அதனுடைய நோக்கம் என்ன என்பதையே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நோக்கம், இங்கே தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகின்றதாக இருக்க வேண்டும். இங்கே அருமையானவர்களே, இங்கே ஏன் இந்த ஒழுக்காட்சி நடவடிக்கை அல்லது இந்த சிற்சிப்பை அல்லது ஒழுக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்கின்றவர்கள் மீதுதான் அதை செய்ய வேண்டும். இது சமுதாயத்தையோ அல்லது எங்களுடைய பாரம்பரியங்களையோ அல்லது எங்களுடைய கலாச்சாரங்களையோ மையம் வைத்து ஒருபொழுதுமே ஒழுங்கா நடவடிக்கையானது எடுக்க முடியாது. எடுத்தால் அது தேவனுக்கு விரோதமான பாவம், மறுபடியும் நாங்கள் பாவத்தை செய்கிறோம். ஆக இந்த ஒழுக்காட்சி நடவடிக்கை என்பது அருமையானவர்களே, அது தேவனுடைய பிரமாணங்களை நாங்கள் மீறுகின்ற வேளையிலே, வெளிப்படையாக மீறுகின்ற வேளையிலே, வெளிப்படையாக எங்களுக்கு தருகின்ற ஒரு சிற்சிப்பு தான் அது. அவங்க வெளிப்படையாக நாங்கள் பாவத்தை செய்கின்ற வேளையிலே, தேவனுடைய பிரமாணங்களை மீறுகின்ற வேளையிலே, நாங்கள் என்ன செய்கிறோம்? யாருக்கு அவமானத்தை கொண்டு வருகிறோம்? நாங்கள் தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறோம். இங்கு தேவனுடைய நாமமானது தூஷிக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. அவே அதனாலே தான் நாங்கள் இந்த தேவனுடைய நாமமானது தூஷிக்கப்படுகின்ற வேளையிலே, இங்கு தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாக ஜனங்கள் போகின்ற வேளையிலே, அவர்களை நெறிப்படுத்துவது கூடாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகின்றதாக இருக்க வேண்டும். இங்கு நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே தேவன் சொல்லுகின்றார், எபிரேயரிலே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், எபிரேயர் 12 அதிகாரத்திலே கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகின்ற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகள் சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் என்ன செய்கிறார்? இங்கு தன்னை ஒரு தகப்பனாகவும் எங்களை பிள்ளைகளாகவும் தேவன் இங்கு சித்தரிக்கின்றார். அவர் எல்லாருக்கும் தெரியும் அருமையானே, உங்களுடைய பிள்ளைகள் பிழைவிடு, உங்களுடைய பிள்ளைகள் பிழைவிடுகின்ற வேளையிலே நீங்கள் அதை சிற்சிக்காத விடத்திலே உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? ஒழுங்கில்லாத பெற்றார்கள், தங்களுடைய பிள்ளைகளை சரியான வலையிலே திருத்துவதற்கு தெரியாத பெற்றார்கள். அவை ஒரு பிள்ளையானது பிழைவிடுகின்ற வேளையிலே அதனுடைய அவமானம் யாருக்கு வருகின்றது? பெற்றார்களுக்கு வருகின்றது. அல்லது எங்களுடைய பிள்ளைகள் கூடாதவர்கள் என்று சொன்ன உடனே எங்களுக்கு கோபம் வருகின்றது. உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறார் எங்களுக்கு சொல்லுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு எவ்வளவுக்கு பிள்ளைகளுடைய அந்த பாவமும் பிள்ளைகளுடைய அந்த கீழ்ப்படியாமைகளும் அது எங்களை தாங்க முடியாத ஒரு வேதனையை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த படத்தை தான் நாங்கள் வைத்து இதை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கீழ்ப்படியாமைகளும், நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்கின்ற எல்லா காரியங்களும் இறுதியிலே ஆருக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது என்றால், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மட்டுமல்ல, எங்களை தெரிவு செய்து எங்களை ரட்சித்து எங்களை மீட்ட அந்த தேவன் ஒருவருக்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? விரோதமாக அவமானத்தை உருவாக்குகின்றோம். அவங்க ரோமர் 2:24 வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகின்றதே. அவை நாங்கள் நியாய பிரமாணங்களை மீறுகின்ற வேளையிலே தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகின்றது. தேவனுடைய மகிமையானது அங்கே அருவறுக்கப்படுகின்றது, தேவனுடைய மகிமையானது அங்கு குறைக்கப்படுகின்றது. ஆகவே அப்படியாக இந்த வேளையிலே சபைக்கு இருக்கின்ற தலையாய நோக்கம் என்னவென்றால், இங்கு தேவனுடைய இந்த நாமமானது தூஷிக்கப்படுகின்ற வேளையிலே தேவனுடைய நாமமானது சமுதாயங்களுக்குள்ளே அது ஒரு கேவலமாக கதைக்கப்படுவதற்கு முன்பதாய், நாங்கள் அந்த தேவனுக்கு முன்பாக இந்த அவமானத்தை கொண்டு வந்த அந்த நபர் மீது நாங்கள் சிற்சிப்பை கொடுப்பதனூடாய் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறோம்? உயர்த்துகின்றவர்களாக இருக்கின்றோம். தேவன் எங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்? நாங்கள் அவருக்கு மகிமையுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை, நாங்கள் அவருக்கு பிடித்த விதமாய் வாழ வேண்டும் என்பதே தேவன் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இங்கு ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கின்ற காரியம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியருமாய், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியுமாய், அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கின்றீர்கள். அவை தேவனிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் தன்னுடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை அங்கே பிரஸ்தாபப்படுத்துகின்றவர்களாகவும் இருப்பதற்காகவே அவர் என்ன செய்தார் எங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் நாங்கள் அவருடைய சொந்த பாவங்களினாலே, பலவீனங்களாலே பாவத்தை செய்கின்ற வேளையிலே சபைக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு, நீ அவர்கள் என்ன செய் அங்கு சுற்றி, நீ சுற்றிக்கின்ற வேளையிலே என்னுடைய நாமமானது என்ன செய்யப்படும், அது உயர்த்தப்படும். ரம்யாவுகளே, ஒரு சபையிலே ஒழுங்காட்சி நடவடிக்கையானது எடுக்கப்படவில்லை என்றால் அந்த சபையானது தேவனை என்ன செய்யவில்லை, மகிமைப்படுத்தவில்லை என்பது அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. நாங்கள் இரண்டாவதாய் இந்த நோக்கம் என்னவென்றால், முதலாவது நோக்கம் என்ன, தேவனுடைய நாமமானது உயர்த்தப்பட வேண்டும். There is no other reason. There is only one reason, to glorify God through the church discipline. இரண்டாவதாய் நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கே அது பரிசுத்தத்தை வளர்க்கின்றதாக இருக்க வேண்டும். அவங்க பரிசுத்தத்தை வளர்ப்பதென்றால் எப்படி என்றால், அருமையானவர்களே, இங்கு இந்த ஒழுங்காற்று நடவடிக்கைகளை தேவனுடைய பிள்ளைகளாலே தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கின்றார்கள், வேறு பிள்ளைகளும் வந்திருக்கின்றார்கள். அவை ஏதோ ஒரு தப்பொன்று நடந்து விட்டது, நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கும் அடிக்கின்றீர்கள், மற்றவருடைய பிள்ளைகளுக்கும் அடி போடுகின்றீர்கள். ஆனால் மற்ற பிள்ளைகள் உங்களை பார்க்கின்ற விதமும் சொந்த பிள்ளை உங்களை பார்க்கின்ற விதத்திலும் வித்தியாசம் இருக்கின்றதா இல்லையா? வித்தியாசம் இருக்க வேண்டும். அவை இங்கே எப்படியா இந்த பரிசுத்தமான நிலை இருக்கும் என்றால், அன்பியார்களே, இந்த சிற்சிப்பானது ஒரு ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேளையிலே அவர்களாலே ஒருபொழுதும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அவை அதிலிருந்து சபை என்ன செய்யப்படுகிறது, அது பியூரிஃபை, பரிசுத்தப்படுத்துகிறது. எப்படி என்றால், இந்த ஒழுங்காற்று சிற்சையை அது நடப்பிக்கின்ற வேளையிலே அங்கே தேவனுடைய ஜனம் அல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரிந்து போகின்றவர்களாகவும், இங்கு தேவனுடைய ஜனங்களானது இன்னும் அதிகமான ஒரு உறவை தேவனோடு உருவாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த கத்தியானது என்ன செய்யப்படுகின்றது, தீட்டப்படுகின்றதாக இருக்கும். அவங்க தேவனுடைய பிள்ளைகள், தெளிவாக வேதம் சொல்றது தேவனுடைய பிள்ளைகள், இந்த சிற்சிப்பானது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, தங்களுடைய பாபத்தை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு உன்னதமான விருப்பத்தை அது உருவாக்குகின்றதாக இருக்கின்றது. அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சாயலாக இந்த சிற்சிப்பு மாறுகின்றது. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும், அவர் ராஜாவாக, அவர் தீர்க்கதரிசியாக, அவர் ஆசாரியராக அவர் பணிபுரிந்தார் என்பதை நாங்கள் யாரும் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கின்றோம். அவை உண்மையாகவே இந்த தேவனுடைய சிற்சிப்பானது அந்த உன்னதமான தேவன் எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கின்ற வேளையிலே, என்னை ஒரு மகனாக மகளாக அவர் தெரிந்திருக்கின்ற வேளையிலே, இங்கு நாங்களும் என்ன செய்வோம் என்றால், இங்கு அவரை போல நாங்கள் இதைத்தான் பேர் சொல்கிறார், நீங்கள் ராஜரீகம் உள்ள ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்தராகவும் என்றால், அவருடைய இந்த பணியினுடைய சாயலை உங்களகத்தை வளர்க்கின்ற ஒரு பணியை இந்த சிற்சிப்பு செய்கிறது. எப்படி என்றால் பாருங்கள், இங்கும் சிற்சிக்கப்பட்ட வேதத்தில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்தை நான் உங்கள் சொல்லுகின்றேன். தாவீது சிற்சிக்கப்பட்டான், தேவனுடைய மகன். அவன் யார்? தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான் அவன் சிற்சிக்கப்பட்டான். தேவனுடைய இதயத்திற்கு பிரியமில்லாத சவுல் என்ன செய்யப்படவில்லை, சிட்சிக்கப்படவில்லை. தேவனுக்கு விரோதமாயிருந்த எத்தனையோ ராஜாக்கள் சிட்சிக்கப்படவில்லை. தாவீது சிட்சிக்கப்பட்டான். தாவீது சிட்சிக்கப்பட்ட பின்பதாய் அவன் சொல்லுகிறான், தேவரீர், நான் பாதகர்களுக்கு உம்முடைய வழியை என்ன செய்வேன், கற்றுக் கொடுப்பேன். அவன் அங்க ஒரு தீர்க்க தரிசியா என்ன செய்கிறான், தேவன் தனக்கு கற்பித்த ஆவிக்குரிய தன்னுடைய வீழ்ச்சிகளில் இருந்து அந்த சுற்றிப்பின் மூலமாய் தான் கற்றுக்கொண்ட காரியத்தை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற அளவிற்கு என்ன செய்கிறது, அவனை ஒரு தீர்க்க தரிசியா, தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லுகின்றவனாய், அங்கு எழுதப்பட்ட நிரூபமாய் இந்த சுற்றிப்பு என்ன செய்தது, அவனை அங்கு மாற்றி. அருமையான தாவீதை நீங்கள் பார்த்தீர்கள். தாவீது என்ன செய்கிறான், தேவரீர், நீர் என்ன செய்யும், உம்முடைய இரக்கத்தை என் மீதும் என்னுடைய ஜனங்கள் மீதும் நீர் என்ன செய்யும், எப்பொழுதுமே உம்முடைய இரக்கத்தை நீர் காட்ட வேண்டும் என்று தனக்காகவும் தன்னுடையவர்களுக்காகவும் பரிதபித்த அவர்களுக்காய் மன்றாடுகின்ற தாவீதாயிருந்தார். அவள் அந்த சுற்றிப்பு என்ன செய்ய பண்ணியது, தவனை தேவனிடத்திலே மன்றாட பண்ணியது. அதே வேளையிலே தேவனுடைய இரக்கத்தை அது நாடும்படியாய் அது அவனை இழுத்தது. பின்பதாய் அவன் மற்றவர்களுக்காய் அவன் ஜபிக்கிறதற்கு ஊன்று கொடுத்ததாக. பாருங்கள் எப்படியாக இந்த சுற்றிப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பரிசுத்தத்தை வளர்ப்பதற்கு ஏதுவான, தங்களுடைய பாவங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாய் தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கீழ்ப்படிவுள்ள இருதயமாக இன்று ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கின்ற ஊழலில் ஆக்கள் சீறி பாய்வார். நாங்கள் மட்டும் என்ன செய்தோம், மற்றவர்களுக்கு நாங்கள் செய்த செய்யாத காரியங்களை பற்றி பேசுவார். ஏனென்றால் அவர்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. அவருடைய இருதயமானது என்னை தேவன் சிட்சிக்கிறார் என்பதை அவர்களாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் அருமை அவர்களை சபை வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அநேகரோடு பழகியிருப்பீர்கள், அநேக காரியங்களை கண்டிருப்பீர்கள், எனினும் பார்க்க அநேக அனுபவம் உள்ளவர்கள் இருக்கின்றீர்கள். சபையிலே என்னை சபையானது சிட்சிக்கவில்லை என்று யாராவது முறைப்பாடு சொன்னவர்கள் உண்டோ, அல்லது என்னை மட்டும்தான் சிட்சிக்கிறார்கள் என்று புறுபுறுக்கின்றவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டீர்களோ, கண்டீர்களோ? என்ன செய்கிறோம், இந்த சிட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற, இந்த சிட்சிப்பை குறித்து உணர்ந்து கொள்ளுகின்ற, ஐயோ நான் செய்த பாவத்திற்கெல்லாம் தேவன் இவ்வளவுதான் தண்டனை தாராரோ என்று நாங்கள் அவரிலே மகிமைப்படுகின்ற இருதயங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இல்லை. காரணம், இந்த தேவனுடைய அன்பை நாங்கள் இன்னும் சரியாக என்ன செய்யவில்லை, ருசித்துக் கொள்ளவில்லை. அவருக்கு அன்று எடுக்கவில்லை, எனக்கு எடுத்திருக்குது, அவருக்கு எடுக்கவில்லை. இதில் எடுக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்களா, எடுக்கப்படாதவர்கள் பாக்கியவான்களா? வேதம் சொல்லுகிறது எடுக்கப்பட்டவர்கள் தான். என்னென்ன அந்த பாக்கியத்தை உணர முடியாத அளவிற்கு பாவம் என்ன செய்கிறது, எங்களிடத்திலே பெருகி இருக்கு. அவன் இப்படிப்பட்டவர்கள் மீது ஒழுங்காற்றோட எடுப்பது சரியா தவறா? சரி. அவருமே அவங்களே எங்களை பரிசுத்தத்திலே அது வளர்ப்பதற்குத்தான் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கையானது அது இருக்கின்ற. அவனுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற சிட்சிப்பு அது ஒன்று, அவருக்கு மகிமையை கொடுக்கின்றதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அது என்னையும் உங்களையும் அது பரிசுத்தத்திலே வளர்ப்பதற்கு ஏதுவான முறையிலே தேவன் எங்கள் மீது அன்பு வைத்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாய் அருமையாளர்களே நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய சபையை பாதுகாப்பதற்கான ஒரு செயற்பாய். தேவனுக்கு மகிமை, இரண்டாவதாக பரிசுத்தத்தை வளர்த்தல். இந்த பரிசுத்தத்தை வளர்ப்பதனூடாக என்ன செய்யப்படுகிறது, தேவனுடைய சபையானது பாதுகாக்கப்படுகிறது. இங்கு 1 கொரிந்தியர் 5:6 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஒன்று கொரிந்தியர் 5வது அதிகாரம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? எதை எதுக்காக சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? அங்கே பாவமானது இருக்கின்றது சபையிலே, இந்த பாவத்தை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, ஆக இந்த பாவமானது தண்டிக்கப்பட வேண்டும் என்று அங்கே சபையிலே ஒரு ஒழுக்கத்தை நிலைநிறுத்துகின்ற போல சொல்லுகின்ற காரியம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த பாவத்தை நீங்கள் பேசாமல் விட்டு விடுகின்ற வேளையிலே அந்த பாவமானது இலகுவிலே அது என்ன செய்கிறது? அது மற்றவர்களுக்கும் அது கடத்தி செல்லக்கூடியதான வல்லம் இருக்கிறபடியாலே நீங்கள் அதை கொள்ளுகின்ற வேளையிலே மற்றவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அவை பாருங்கள், அவர் இன்னொரு வகையிலே இந்த பரிசுத்தத்தை தேவன் நிலைநாட்டுகின்ற வேளையிலே தேவனுடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் விலகி போவார்கள். அது எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. தேவன் சொல்லுகின்றார், அவை விலகி போகின்ற வேளையிலே, அங்கு பாவமானது விலகப்படுகின்ற வேளையிலே, மனம் திரும்ப விருப்பமில்லாதவர்கள் விலகி போகின்ற வேளையிலே, கீழ்ப்படிய விருப்பமில்லாதவர்கள் விலகி போகின்ற வேளையிலே இந்த சபையானது பாதுகாக்கப்படுகின்றதா இல்லையா? பாதுகாக்கப்படுகின்ற கீழ்ப்படிவில்லாதவர்களும் மனம் திரும்ப விருப்பமில்லாதவர்களும் சபையிலே இருக்கின்ற வேளையிலே சபையானது எப்பொழுதுமே அது பாதிக்கப்படுகின்றதாகவே. ஆவியானவர்களே, எப்படியாய் சபையானது பாதிக்கப்படுகின்றது? எப்படியாய் சபையானது அங்கு உருவாக்கப்படுகின்றது? எப்படியாய் சபையானது அங்கே உயர்த்தப்படுகின்றது, பரிசுத்தமாக்கப்படுகிறது, மகிமைப்படுத்தப்படுகிறது? எதனாலே? அவருடைய சிற்சிப்பினால். அவை சிற்சிப்பில்லை என்றால் பரிசுத்த மகிமையும் இல்லை தேவனுக்கு, எங்களுடைய தனிப்பட்ட வகையிலே பரிசுத்தமும் இல்லை, அது சபைக்கும் குடும்பங்களுக்கும் அது எந்த வகையிலே பாதுகாப்பும் இல்லை. நாங்கள் எவ்வளவுதான் கண்டுகளை வீட்டிலே வைத்து அளந்து அளவு படுத்தி நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் வேலியொன்று இல்லை என்றால் மாடு என்ன செய்துவிடும்? தெளிவாக மீண்டும். ஆனால் நாங்கள் யாரை இங்கே குறை சொல்லுகிறோம்? மாடு வளர்த்தவனையும் மாட்டுக்காரனையும் மாட்டையும் தான் பேசுகிறோம். நாங்கள் வேலி அடைக்கவில்லை என்பது நான் ஒருபொழுதுமே யோசிக்கிறதில்லை. ஆவே, நாங்களை பாதுகாப்பதற்காக அருமையாகளே இருக்கின்ற தேவன் தந்த ஊடகங்களில் ஒன்று இந்த பரிசுத்தப்படுத்துகின்ற இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை. அவை நாங்கள் கூட பெற்றார்களை பார்க்க, இந்த பெற்றார் நல்ல பெற்றார்கள், தங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாகவும் கடினமாகவும் வழிநடத்துகின்ற பெற்றார்கள் என்பதை பிள்ளைகளை வைத்து பெற்றார்கள் மகிமைப்படுவார்கள். அல்லது இந்த பிள்ளைகள் ஒரு கேவலங்கட்ட கீழ்ப்படியார்கள், தகப்பனை போல தாயை போலத்தான் என்ன செய்வார்கள் சொல்லுவார். அவை நானும் நீங்களும் இந்த உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையிலே, இங்கு தேவனுடைய சிற்சிப்பை பெற்றுக்கொள்கின்ற வேளையிலே தேவனுக்கு மகிமையையும் தேவனுக்கு எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்விலே பரிசுத்தத்தையும் மட்டுமல்ல, இங்கே என்னையும் மற்றவர்களையும் சபையையும் ஒரு பாதுகாப்பதற்கு தேவன் போடுகின்ற இந்த வேலிதான் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது சிற்சிப்பு. இங்கே 4வது காரியம் வருமையார்களே, என்ன நோக்கம் என்றால் அது 4வது காரியம், தேவனங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர் எங்கள் மீது இருக்கின்ற அன்பை உறுதிப்படுத்தி கொள்ளுகின்றதாக இருக்க வேண்டும் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை. அவை இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையினுடைய பங்கு என்னவென்றால், என்னத்தை செய்யும் என்றால், தேவன் என் மீது அன்பு கொண்டவர் என்பதென்றைய ஒரு ஆழமான ஒரு உறுதியை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் நாங்கள் இது வாசித்த எபிரேயர்களே தேவனே வடிவாக சொல்கிறார், என் மகனே கர்த்தருடைய சிற்சியை அற்பமாக எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்சித்து கொள்ளுகிறான். என்ன சொல்கிறது? தேவன் எவனிடத்திலே அன்பு கூறுகிறேனோ அவனைத்தான் நான் சிற்சிப்பேன், என்னுடைய அவனைத்தான் நான் சிற்சிப்பேன், என்னுடைய நல்லாதவனைகள் எல்லாம் நான் ஒரு நாள் தண்டிப்பேன் பின்பதாய் இப்பொழுது அல்ல என்பதை தேவன் தெளிவாக சொல்றார். ஆகவே அருமையாகலையும் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உட்பட்டவர்களாக இருக்கின்ற வேளையிலோ, அல்லது எங்களை இன்னொருவருடைய ஒழுங்காற்று நடவடிக்கையானது என்னையும் உங்களையும் அது ஒழுங்குபடுத்த பண்ணுவதற்கு ஏற்ற வகையிலே இருக்கின்ற வேளையிலோ, நான் நீங்கள் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், கர்த்தருடைய அன்பு என் மீது இருக்கின்றது. ஆனால் சாத்தான் என்ன சொல்லுவான், இல்லை உன்னை சிக்ஷிக்கப்படுகிறாய், நீ என்ன செய், இந்த சேர்ச்சை விட்டு போ, தேவனை விட்டு போ, உனக்கு உங்களை எல்லாம் இப்படி செய்யப்படுகிறது. அவர்களுக்கு அதை செய்யவில்லையே, இவர்களுக்கு அதை செய்யவில்லை. என்ன செய்கிறார்கள், எங்களை சோர பண்ணுகின்ற ஒரு குழுக்கள் எங்களை சுற்றி இருப்பார்கள் போல. அவை இங்கே என்ன செய்கிறது, தேவனுடைய அன்பை அது பார்க்க விடாமல் அது பண்ணி விட்டுடும். அவை அதற்குத்தான் தேவன் சொல்லுடைய கேரி, நீ சோர்ந்து போகின்றவனாக இல்லாம், கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகின்றவனாக இல்லாமல் என்னுடைய அன்பை நீ ருசித்து என்ன செய், இன்னும் எனக்கு கிட்டவாக நீ வர வேண்டும் என்பதே இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் அநேக தரம் என்னோடு நெருங்கமாக பழகின்றவர்களுக்கு சொல்லுகின்ற காரியம், என்ன கனகாலம் எனக்கு ஒரு பிரச்சனையும் வரவில்லையே, கனகாலமாக எனக்கு ஒரு எந்த ஒரு காரியங்களும் வரவில்லையே என்பதை குறித்து நான் கவலைப்படுவேன். என்ன எனக்கு ஒரு வேதனையும் ஒரு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறை நடக்கவில்லையே, இந்த சுற்றிப்பை நான் அனுபவிக்கவில்லையே என்று நான் சிலவர்களை கவலைப்படுவதாக நெருங்கியவர்களுக்கு நான் நிச்சயமாக சொல்லியிருக்கின்றேன். அது என்ன பண்ணால், தேவனுடைய இந்த சுற்றிப்பு, இங்கு தேவனுடைய இந்த எச்சரிப்பு, அதுங்களோடு இருக்கின்ற வேளையிலே தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகின்றவனாக எப்பொழுதும் இருந்தேன். அவைதான் அருமையானவர்களை, அதே போல அந்த தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அந்த வழிநடத்தல் என்னையும் உங்களையும் அருமையானவர்களை அது எப்பொழுதும் நடத்துகிறது என்றால், தேவன் அந்த சிற்சிப்பு என்கின்ற அந்த சந்தோஷமான காரியத்தின் ஊடாக என்னையும் உங்களையும் வழிநடத்துவதனாலே தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார் என்பதை தேவனுடைய ஜனம் தெளிவாக என்ன செய்யும், அதை புரிந்து கொள்ளும். அவை ஐந்தாவதாய் நாங்கள் பார்க்கின்ற காரியம் அருமையானவர்களே, இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையினுடைய நோக்கம் நாங்கள் பார்த்தோம், அது தேவனை மகிமைப்படுத்துதல். இரண்டாவதாக நாங்கள் பார்த்த காரியம், என்னையும் உங்களையும் அது பரிசுத்தத்திலே அது வளர்த்துகின்றதாகவும், பாவத்தை எங்களகத்தை இருந்து தள்ளிவிடுகின்றதாகவும், பாவமான உறவுகளோடு எங்களை ஐக்கியப்படாமல் பாவத்தையும் எங்களையும் பிரிப்பதற்கு அதங்கு ஒரு உள்வாங்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதையும் மட்டுமல்ல, அது என்னையும் உங்களையும் சபையையும் அது தேவனுடைய வருகையிலே அது பாதுகாக்கின்றதாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய நோக்கம் என்பதை அது மட்டுமல்ல, அருமையாகவே இந்த பாதுகாப்பதன் ஊடாக, இங்கு பரிசுத்தத்திலே வளர்ப்பதன் ஊடாக தேவன் எங்கள் மீது அன்பாக இருக்கிறார் என்ற உறுதியும் எங்களுக்கு என்ன செய்கிறது, வருகின்றதாக இருக்கிறது இந்த சிற்சிப்பின் ஊடாக. அது மட்டுமல்ல, அருமையாகலை இந்த சுற்றிப்பை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற வேளையிலே ஒரு முக்கியமான காரியம் எங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். அது என்ன, தேவனுக்கு முன்பான உள்ளான ஒரு சந்தோஷம். இந்த சுற்றிப்பானது ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்லது மறுபடியும் தேவனாலே பிறக்கப்பட்டவனுக்கு, உண்மையாகவே தேவனுடைய கிருபைகளை உணர்ந்தவனுக்கு இந்த சுற்றிப்பானது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு தாவீது ராஜா தெளிவாக சொல்கிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என்னுடைய தலைக்கு என்னவாக இருக்குமா, அபிஷேகமாக இருக்கும். There is a blessing, ஆசீர்வாதமான. என்ன ஆசீர்வாதமா, எங்களுக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம் எல்லாம் என்ன, எங்களுக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம் எல்லாம் பணமும் புகழும் சாமான்களும் பொருட்களும் வீடுகளும் கார்களும் பங்களாக்களும் தான் எங்களுக்கு தெரிந்த ஆசீர்வாதம். ஆனால் இங்கே ஒரு கிறிஸ்தவன் அனுபவித்த ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய செச்சிப்பு, அது ஒரு ஆசீர்வாதம். அவ இங்கே அதே தாவீது சொல்கின்ற காரியம் என்னவென்றால், ரட்சணியத்தினுடைய சந்தோஷத்தை நீர் மறுபடியும் எனக்கு தந்தீர். அவ இந்த செச்சிப்பு என்ன செய்தது, இந்த தான் ரட்சிக்கப்பட்டு இருந்தனான் என்பதை, தன்னுடைய பிள்ளை என்கிறதை, என்னுடைய பாவமானது பாவத்தின் ஊடாக நான் வெளியே வந்தேன், தேவனுடைய வழியை விட்டு வந்தேன். ஆனால் இந்த சுற்றிப்பார்தன் என்ன செய்கிறது? அது ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை அது மறுபடியும் எனக்கு தந்தது. அருமையானவர்களே, இங்கு தேவன் இந்த சந்தோஷத்தை பற்றி பேசுகின்றார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் இருக்கிறோம் என்பது சந்தோஷமா எங்களுக்கு கவலை? அவை இந்த ஒழுங்காட்சி நடவடிக்கை ஆனது அருமையானவர்களே, அது எங்கள் மீது அது வருகின்ற வேளையிலே, அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வேளையிலே, நாங்கள் கர்த்தருக்குள்ளான ஒரு சந்தோஷத்தை நாங்கள் மறுபடியும் கட்டப்படுகின்றோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை தேவன் எங்களுக்கு உணர்த்தி இங்கு கிறிஸ்து வண்டையில் எங்களை கொண்டு போய் நாங்கள் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். நாங்கள் மறுபடியும் எங்களை கட்டி அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் இந்த ஒழுங்காட்சி நடவடிக்கையை தேவன் அனுமதித்திருக்கிறார். அவர் எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் உணர்ந்து கசந்து தேவரண்டையிலே ஓடி, தேவரீர் எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீர் மன்னியும், நான் உமக்கு விரோதமாய் பாவத்தை செய்தேன் என்று கசந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தோடு வாழுவதற்கு தேவனுடைய சுட்சிப்பங்களுக்கு தேவை. பாவத்தை செய்த எவனை தேவன் சுட்சிக்கவில்லை? தன்னுடைய பிள்ளைகளை, எல்லாரையும் சுட்சித்தார். இந்த பூமியிலே போட்டா அநேக கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அவர்களுக்கு அனுமதித்தார். ஆனால் கடைசியில் என்ன செய்யவில்லை? கைவிடவில்லை. அந்த சந்தோஷத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ துன்பங்களை அனுபவித்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒரு பொழுதும் அதை பெரிதாக பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த சிட்சிப்பைக்கெல்லாம் நாங்கள் பார்த்திரர் என்பதை, அவர்கள் தயவாய் சந்தோஷமாய் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் எப்பொழுதும் நம்பின சபையாக இருந்தது. அருமையானவர்களே, இந்த ஒழுங்காட்சி நடவடிக்கை என்பது என்னவென்றால், நாங்கள் பார்த்தது போல அது எங்களை மறுபடியும் கட்டுகின்றதால், நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து நாங்கள் மறுபடியும் தேவனிடத்திலே நாங்கள் வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றதாய், நாங்கள் தேவனிடத்திலே வந்து எங்களுடைய சகல பாவங்களையும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றதாகவே இந்த ஒழுங்காட்சி நடவடிக்கையானது அது அமைய வேண்டும். அது ஒருவரை தட்டுவதற்கோ, அல்லது சபையிலிருந்து ஆக்களை தள்ளி விடுவதற்கோ, அல்லது சபையிலே பாவத்தை செய்து அவர்களை ஒழுங்காட்டோடு எடுக்கப்பட்டவர்களை குறைவாக பார்ப்பதற்காகவோ, அவர்களை அவமானப்படுத்துவதற்காகவோ அது ஒருபொழுதும் எடுக்கப்படுகிறது அல்ல. இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம், அது அவர்களுடைய சந்தோஷத்தை, தேவனுக்குள்ளான சந்தோஷத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கின்றது தான் இந்த ஒழுங்காட்சி நடவடிக்கையாக இருக்கு. இறுதியாய் அருமையானவர்களே, நாங்கள் பார்க்கின்ற ஏன் அதனுடைய நோக்கம் என்னவென்றால், எங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளான பிரவேசத்தை அது உறுதிப்படுத்துகின்றதாக இருக்கும். அவருடைய அர்த்தம் என்னவென்றால் அருமையானவர்களே, இந்த சபையில் சபையானது ஒரு பரலோக ராஜ்யத்திற்குரிய ஒரு மாதிரி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனமானது இருக்கின்ற ஒரு இடம்தான் இந்த சபை. அவை பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ஜனங்கள் இருக்கின்ற ஒரு இடம். அவை இங்கு பாவமானது இங்கு இருக்கும், அங்கு பாவம் இல்லை. நியாயமான வித்தியாசங்கள் ஒரு மாதிரியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை இந்த தேவனுடைய இந்த சபையான சபையில இருக்கின்ற ஒரு நபரானவர்கள் இங்கு தேவனுடைய சிட்சிப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டு அது தேவனுக்கு மகிமையாகவும் தங்களுடைய பரிசுத்திற்கு அது ஒரு வளர்ச்சியாகவும் இங்கு மற்றவருடைய பாவத்திலிருந்து பாதுகாப்புறதற்காகவும் தேவனுடைய அன்பை உறுதிப்படுத்தினதாக மட்டுமல்ல ஒரு சந்தோஷம் உடையதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே இங்கு தேவன் நிச்சயமாய் எனக்கு பரலோக ராஜ்யத்திலே ஒரு இடத்தை ஏற்படுத்தி தருவார் என்கின்ற ஒரு நிச்சயம் எங்களுக்கு இங்கே இருக்கு. அவங்க சுற்றிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறுபுறுத்தவர்களாய் இதனுடைய மகிமை விளங்காதவர்களாய் நாங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஒன்று தெளிவாக விளங்க வேண்டும். பரலோக ராஜ்யம் எங்களுக்கு ஒரு கசப்பானதாக தூரமானதாகவே இருக்கிறது என்பது. அவை இங்கே தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவருடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாக இருக்க முடியாத எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பது எல்லாருக்கும் விளங்கப்பட வேண்டியது ஒன்று. அவை தேவனுடைய பிரமாணங்களை மீறப்படுகின்ற வேளையிலே, அது மீறக்கூடாது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே, அது மறுபடியும் மீறப்படுகின்ற வேளையிலே, சிற்சிப்பானது வருகின்ற வேளையிலே நான் அதைத்தான் செய்வேன் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒருபொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவை நான் உண்மையாகவே சந்தோஷத்தோடும் இதிலே சொன்னது போன்ற இந்த நோக்கங்களை உணர்ந்தவர்களாய் கீழ்ப்படுகின்ற வேளையிலே ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கின்ற பெரியதான ஒரு ஆறுதல் என்னவென்றால், நான் இவ்வளவு ஒரு கொடூரமான பாவத்திலே விழுந்த வேளையில் கூட என்னுடைய கவலை இனங்களினாலும் என்னுடைய சோர்வுகளினாலும் என்னுடைய பலவீனங்களினாலும் நான் இந்த பாவத்தை செய்த வேளையில் கூட தேவன் என் மீது இரக்கம் கொண்டவராய், என்னுடைய இந்த பாவத்தில் இருந்து தேவன் மகிமைப்படத்தக்கதான், என்னுடைய பலர் என்னுடைய பாவத்தை வளர்ப்பதற்கும் சபையை பாதுகாப்பதற்கும் என்னுடைய தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் எனக்கு மறுபடியும் அந்த சந்தோஷத்தை தருவதற்கும் தேவன் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை என் மீது எடுத்ததற்காய் நான் அவருக்கு என்ன செய்கிறேன், நன்றியை செலுகிறேன் என்கின்ற ஒரு தாழ்மை எங்களுக்கு உருவாக வேண்டும் என்பவர்களே. எங்களுக்கு இந்த காலங்களிலே சிற்சிப்பு பிடிக்காது, சபைகளிலே சிற்சிப்பை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள், ஏனென்றால் சபைக்கு சனங்கள் வரமாட்டார்கள். ஆனால் பாடசாலையானது கண்டிப்பாக இருக்க வேண்டும். பாடசாலைக்கு போகின்ற வேளையிலே தாடி வளைத்திருக்க வேண்டும், பெலிட்டு கட்ட முடியாது, இப்படி அநேக ஸ்ட்ரிக்டான கண்டிப்பான பாடசாலைகளை விரும்புகிறோம். ஆனால் கண்டிப்பான சபை என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. ஏன்? நாங்கள் தேவனுடையவர்கள் இல்லை. தேவனுடையவர்களாலே மட்டும்தான் இந்த கண்டிப்பான அவருடைய கண்டிப்புகளை ஆசீர்வாதமானதாக எண்ண முடியும். அருமையாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய சுற்றிப்புகளும் தேவன் உங்களை கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகின்ற வேளையில் உங்களுடைய கீழ்ப்படியாமைகளும் அது சுற்றிக்கப்படுகின்ற வேளையிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவனோடு இருக்கின்ற உறவிலே பெலப்பட்டு அவருடைய அன்பை ருசி பார்த்து உங்களுடைய பரிசுத்தத்தை வளர்த்து தேவனுக்கு மகிமையை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். அவர்மையாக நானும் நீங்களும் என்னுடைய பிள்ளையை சிற்சிக்காத தகப்பன் உண்டோ? இல்லை, கட்டாயமாக நிசிச்சிப்பார். அந்த சிற்சிப்புகளுக்கு நாங்கள் கலங்கி ஓடுகின்றவர்களாக அல்லாமல் சிற்சிக்கப்படுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜொபிக்கின்றவர்களாய், அவர்களை நாங்கள் தேற்றுகின்றவர்களாய், தேவனுக்குள்ளாக திடப்படுத்துகின்றவர்களாய், தேவனுடைய அன்பை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றவர்களாய் இருந்து ஒருவரை ஒருவர் நாங்கள் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நடத்தி தேவனுடைய அந்த உன்னதமான சபையை நானும் நீங்களும் பரிசுத்தத்திலே வளர்க்க தேவன் தாமே இந்த சிற்சிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தின் ஊடாக அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் இரக்கம் கொண்டவர் என்பதை, உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் கரிசனை கொண்டவர் என்பதை, உம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தின் மீது நீர் கரிசனை கொண்டவர் என்பதை தேவரீர் நாங்கள் ஒவ்வொருவரும் புரியத்தக்கதா. நீர் தாமே எங்களுடைய ஒவ்வொரு மீறுதல்களிலும் இருந்து எங்களை நீர் சுற்றித்து உம்முடைய வழிகளுக்குள்ளாய் நிறங்களை எப்பொழுதும் வழிநடத்தி எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த மாபெரிய உறவை தேவரீர் நாங்கள் எண்ணி ருசித்து பார்க்கத்தக்கதா. உம்முடைய சுற்றிப்பானது எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தரத்தக்கதா. தேவரீர் எங்களை மறுபடியும் நீர் கட்டுகிறீர், எங்களை அழைக்கிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எண்ணத்தக்கதாய் கர்த்தர் தாமே இந்த வேளையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவிலே ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் எங்கள் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நான் மறுபடியும் எங்களுடைய 34வது சங்கீதத்தினுடைய தீமை செய்கிறவர்களின் நாமம் அற்று போக கர்த்தர் முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டுக் கொள்வார், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுவார், நொறுங்கிய இதயமும் நறுங்குண்ட ஆவியும் உள்ளவர்களை அருகிலிருந்து ரட்சிக்கின்றார் கர்த்தர்,
நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், எல்லாவற்றிலும் நின்றவனை விடுவிப்பார் என்கின்ற நான்கு வரிகளையும் நாங்கள் பாடி ஆராதனை நிறைவு செய்வோம்.
தீமை செய்கிறவர்களேன் நாமமற்று போக கர்த்தர் முகமாவார் கற்கே ப்ரோதமாயிருக்கிறது. நீதி மான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு கொள்வார். எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி ரட்சிக்கிறார் கர்த்தர். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், எல்லாவற்றிலும் நின்றவனை கர்த்தர் விடுவிப்பார்.
இந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் யாரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களும் நிறைவாய் தங்குவதாக. ஆமென்.